إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يطفه الواقفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கை மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழும் வழியாகவும் வாழும் கலையாகவும் அல்லாஹ் இந்த உலகத்திலே எமக்கு தந்திருக்கிறான். நெறிப்படுத்தப்பட்ட கலை நயப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது மட்டுமல்லாது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் அந்த இறைவன் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை இந்த மார்க்கத்தை நாங்கள் தான் இறக்கி வைத்திருக்கிறோம், அதனை பாதுகாப்பதும் நாங்களே என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படி இந்த மார்க்கத்துடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திய இறைவன் இந்த மார்க்கத்துடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திய அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக கால மாற்றங்களுக்கும் சமூக மாற்றங்களுக்கும் ஏற்ற வித்தியாசமான வேறுபட்ட செயல் திட்டங்களை அந்தந்த காலங்களில் வாழ்ந்த அறிஞர்களின் ஊடாக, சிந்தனையாளர்களின் ஊடாக அல்லாஹ் காலத்துக்கு காலம் அறிமுகம் செய்கிறார். அடிப்படைகள் மாறாமல் அணுகுமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம், இலக்குகள் மாறாமல் வழக்குகளில் மாற்றம் ஏற்படலாம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் புத்திஜீவிகளும் அவர்களுடைய காலத்திலே அந்தந்த சமூகங்கள் முகம் கொடுத்த பிரச்சினைகளுக்கும் காலத்தின் அறைகூவல்களுக்கும் ஏற்ற புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்தி இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு உழைக்கக்கூடியவர்களாக, சமூக மேம்பாட்டுக்கு உழைக்கக்கூடியவர்களாக அந்த அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னல்லாஹ யபஅது லிஹாதிஹில் உம்மா அலா ரஃபி குல்லி மியத்தி சனா மை யுஜத்திது லஹா தீனஹா. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலப்பிரிவிலும் என்னுடைய சமூகத்தை, இந்த உம்மத்தை புத்தாக்கம் செய்து ஆன்மீக ரீதியாக, உலகியல் ரீதியாக பலம் பெற்ற ஒரு சமூகமாக அவர்களை தரமுயர்த்துவதற்காக உழைக்கக்கூடிய அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் புத்திஜீவிகளையும் அல்லாஹ் உதிக்க செய்வான் என்ற சஹீஹான இந்த ஹதீஸும் அந்த உண்மையை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு காலத்திலும் இந்த மார்க்கம், இந்த சமூகம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக, என்னென்ன அறைகூவல்களின் பக்கம், என்னென்ன அறைகூவல்களினால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த பிரச்சனைகளிலே இருந்து மார்க்கத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்கும் திறமை கொண்ட அறிஞர்களையும் அவர்களின் ஊடாக ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களையும் இஸ்லாமிய வரலாறு நெடுகவும் அல்லாஹ் உருவாக்கி இருப்பதனை வரலாற்றிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த சமூக மேம்பாட்டுக்காக உழைப்பதற்காக, இந்த மார்க்கத்துக்கும் சமூகத்துக்கும் எதிராக ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஒவ்வொரு காலப்பிரிவுகளிலும் முன்வைக்கப்பட்டு அச்சுறுத்தல்களுக்கும் அறைகூவல்களுக்கும் எதிராக செயல்பட்டு இந்த மார்க்கத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக வித்தியாசமான வேறுபட்ட செயல் திட்டங்களை அல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறான். அந்த வகையில் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த சமூகத்தை மேம்பாடு அடைய செய்வதற்காகவும் இஸ்லாமிய வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றுதான் மதரசாக்கள் என்ற மார்க்க கல்விக்கூடங்களின் உருவாக்கமாக இருக்கிறது. இந்த மதரசாக்கள் என்ற முறை, மார்க்க கல்விக்கூடங்கள் என்ற முறை நபியவர்களுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ இருந்த ஒரு முறை அல்ல. மாற்றமாக ஹிஜ்ரி 4-5 நூற்றாண்டுகளில் இதற்கான தேவை உணரப்படுகிறது. ஹிஜ்ரி 4-5 நூற்றாண்டுகளில் ஆட்சியாளர்களாக இருந்த நிதாமுல் முல்க், சலாஹுத்தீன் அய்யூபி, அலக் அர்சலான், மலிக் ஷா போன்ற ஆட்சியாளர்கள் பகதாத், கூஃபா, பஸ்ரா, புகாரா, நைசாபூர், பலக், தமஸ்கஸ் போன்ற நகரங்களிலே முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக மார்க்கத்துடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மதரசாக்களை இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய காலப்பிரிவிலே உருவாக்குகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் எந்தெந்த காலங்களிலெல்லாம் ஆட்சியாளர்களாக இருந்தார்களோ, எந்தெந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்களோ, இந்த ஒவ்வொரு காலப்பிரிவிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படியான மதரசாக்கள் மார்க்கத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்கும் மிக பெரும் கோட்டைகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த வகையில் எங்களுடைய இலங்கை திருநாட்டோடு பூலோக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த இந்தியாவுடைய பிரதேசத்திலும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி என்னவென்றால், இந்தியாவை 8 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். முஸ்லிம்கள் அந்த நாட்டிலே கொடி கட்டி பறந்தார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய காலம் இந்தியாவிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த முகலாய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பின் பின்னால் அந்த முகலாய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. இறுதியில் குற்றுயிர் நிலைக்கு அந்த சாம்ராஜ்யம் தள்ளப்படுகிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யம் தன்னுடைய இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்த காலம் 1857 ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கும் அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கும் எதிராக முஸ்லிம் அறிஞர்கள் உலமாக்கள் மிகப்பெரும் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள். மிகப்பெரும் எழுச்சி போராட்டத்தை ஆங்கிலேய காலனித்துவத்துக்கு எதிராக உலமாக்கள் வழிநடத்துகிறார்கள். என்றாலும் அந்த சுதந்திர போராட்டத்திலே அந்த எழுச்சி போராட்டத்திலே முஸ்லிம்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். அந்த தோல்வியின் பின்னால் ஆங்கிலேயர்கள் பிரித்தானியர்கள் தங்களுடைய முழு ஆக்கிரமிப்பின் கீழால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தங்களுடைய ஆட்சியின் கீழால் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய தோல்வியின் பின்னால் ஆங்கிலேயர்களுடைய வெற்றியின் பின்னால் 2 விதமான விபரீதங்கள் வெடிக்க ஆரம்பிக்கின்றன. முதலாவது என்னவென்றால், எமது முஸ்லிம் சமூகம் நம்பிக்கை இழந்து தோல்வி மனப்பான்மையின் காரணமாக விரக்தியடைந்து போகிறார்கள். இரண்டாவதாக, கிறிஸ்தவ மிஷனரிகள் தங்களுடைய மதமாற்று நடவடிக்கைகளை இன்னும் வேகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக இராணுவ ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட எமது முஸ்லிம் சமூகம் இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களுடைய பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் பேணி காக்க வேண்டும் என்பதற்காக, இந்தியா இன்னொரு இஸ்பெயினாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. ஏனென்றால் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்பெயினிலே இருந்து முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னால் கிறிஸ்தவர்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்ததன் பின்னால் ஆட்சியுடைய முடிவோடு ஆன்மீகமும் முடிவடைந்து போகிறது. முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக கூட இஸ்பெயினிலே இருந்து வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். இஸ்லாத்தை அந்த நாட்டிலே இன்று எங்களால் காண முடியவில்லை. எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கள் யோசிக்கிறார்கள், எங்களுடைய இந்தியா இன்னொரு இஸ்பெயினாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஆன்மீகத்தையும் அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக மதரசாக்கள் என்ற மார்க்க கல்விக்கூடங்களை முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த கல்வி கோட்டைகளை நிறுவ வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த அறிஞர்கள் வருகிறார்கள். அந்த வகையில் 1866 மே மாதம் 30ஆம் திகதி வியாழக்கிழமை டில்லியிலே இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலே வடக்காக அமைந்திருக்கக்கூடிய தேவபந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு சிறிய மஸ்ஜிதுக்கு முன்னால் இருந்த ஒரு மாதுளம் மர நிழலின் கீழால் முல்லா மஹ்மூத் என்ற ஒரே ஆசிரியரையும் ஒரே உஸ்தாதையும் மஹ்மூதுல் ஹசன் என்ற ஒரே மாணவரையும் கொண்டு தாருல் உலூம் என்ற ஒரு மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களுடைய அடாவடித்தனங்களிலே இருந்து மதமாற்ற நடவடிக்கைகளிலே இருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய கிராமத்திலே வளர்ச்சி அடையாத நாகரீகத்தை தொட்டுக்கூட பார்க்காத ஒரு சிறிய கிராமத்திலே பாலடைந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு மர நிழலிலே இந்த மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் வெளிரங்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயுத பலமும் ஆள் பலமும் அரசியல் பலமும் முழு உலகத்தையும் கட்டியாளக்கூடிய ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுவதற்காக, சமூகத்தை பாதுகாப்பதற்காக எதற்கும் வழியில்லாத இந்த மார்க்க அறிஞர்கள் ஒரே ஆசிரியரையும் ஒரே மாணவரையும் கொண்டு ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இது வேடிக்கையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தோற்றத்தை பார்க்கக்கூடியவன் அல்ல, வெளிப்பகத்தை பார்க்கக்கூடியவன் அல்ல, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவன் அல்ல. உள்ளத்திலே இருக்கும் தூய்மையான எண்ணங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். லட்சியம் எப்படி இருக்கிறது, அடிப்படை எப்படி இருக்கிறது, குறிக்கோள் எப்படி இருக்கிறது, இதனைத்தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே எளிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மதரசாவின் மூலமாக, அந்த மிக பெரும் திட்டத்தின் மூலமாக அந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். இதற்கு அடுத்த கட்டமாக அதே வருடம் 1866 ஆண்டிலே நவம்பர் மாதம் 19 திகதி வெள்ளிக்கிழமை டில்லியிலே இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவாக வடக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய சாரன்பூர் என்ற நகரத்திலே மசாஹிரே உலூம் என்ற இன்னொரு மதரசா ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, 6 மாத இடைவெளியின் பின்னால் இன்னொரு மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், இந்திய துணைக்கண்டத்திலே முஸ்லிம் சமூகத்துடைய 2 கண்களாக அந்த 2 மதரசாக்களும் கல்வி கோட்டைகளும் இன்று வரை மதிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் அரணாக இன்று வரைக்கும் அந்த மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எப்படி இந்தியா என்ற தேசம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்டார்களோ, காலனித்துவத்தின் பிடியிலே அவர்கள் சிக்கி இருந்தார்களோ, அதே போன்று எங்களுடைய இலங்கை தாய் நாடும் ஒரு காலத்திலே 1505 முதல் 1948 வரைக்கும் காலனித்துவத்தின் கோரப்பிடியில் எமது நாடும் சிக்கி இருந்தது. இந்த காலனித்துவத்தின் ஆட்சி காலத்திலே இந்த காலப்பிரிவில் அந்நியர்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது முஸ்லிம் சமூகம் ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்ட சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் இருந்தது. எமது முஸ்லிம் சமூகம் ஆன்மீக ரீதியாக அச்சுறுத்தப்படக்கூடியவர்களாக, அரசியல் ரீதியாக ஓரம் கட்டப்பட்டவர்களாக, பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டவர்களாக எமது சமூகம் இந்த காலனித்துவ காலப்பிரிவில் வாழக்கூடிய சமூகமாக இருந்தது. எனவே இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்த அபாயத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும், இந்த வீழ்ச்சியிலே இருந்து வளர்ச்சி பாதையின் பக்கம், எழுச்சியின் பக்கம் இவர்களை வழி நடாத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த முற்போக்கு சிந்தனை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த அறிஞர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் எமது முன்னோர்களுக்கும் தோன்றுகிறது. இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களுடைய, உள்ளாந்தர்களுடைய, போர்த்துக்கியர்களுடைய இந்த காலனித்துவத்தின் மூலமாக மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்த எமது முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரே லட்சியத்தின் கீழ் வித்தியாசமான வேறுபட்ட 2 கோணங்களிலே எமது முன்னோர்கள், எமது அறிஞர்கள், புத்திஜீவிகள் செயல் திட்டங்களை ஆரம்பிக்கிறார்கள், அவர்கள் முயற்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது, எமது முஸ்லிம் சமூகத்துக்கு சமய சூழலில் நவீன கல்வியை வழங்க வேண்டும். எமது முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் பாரிய வீழ்ச்சி அடைந்த சமூகமாக இருக்கிறது. இதன் காரணமாக அரசியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அந்நியர்களோடு, ஆங்கிலேயர்களோடு, ஏனைய சமூகங்களோடு தாக்கு பிடிக்க முடியாதவர்களாக எமது முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் வீழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே சமய சூழலில் நவீன கல்வியை இவர்களுக்கு கொடுப்பதன் ஊடாக இந்த முஸ்லிம் சமூகத்தை வளம் பெற்ற சமூகமாக மாற்ற வேண்டும். அந்நியர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம்
முகம் கொடுக்க தகுதி பெற்ற சமூகமாக இவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக முகமது காசிம் சித்திலந்தை ரஹிமஹுல்லா அவர்கள் 1884 ஆண்டிலே கொழும்பிலே அல் மதரசத்துல் ஹைரியத்துல் இஸ்லாமியா என்ற ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாடசாலையின் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு சமய சூழலில் மார்க்கத்துக்கு உட்பட்ட சூழலில் நவீன கல்வியை கொடுப்பதன் ஊடாக இந்த சமூகத்தை மேம்படுத்தலாம், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பலாம் என்ற சிந்தனையின் ஊடாக அந்த பாடசாலையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக எமது முஸ்லிம் சமூகம் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்களின் மூலமாக இந்த காலனித்துவ காலப்பிரிவில் ஆன்மீக ரீதியாக மிக பயங்கரமாக எமது முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் மார்க்கத்தின் அடிப்படை கடமைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள போதுமான மார்க்க அறிவு அற்றவர்களாக, அல் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய தெளிவு அற்றவர்களாக எமது முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு சமய கல்வியை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த மார்க்கத்தையும் இந்த முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படையில் மகான் மாப்பிள்ளை லத்தை ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வெளிகமையிலே அதே வருடம் 1884 ஆண்டிலே இந்த மதரசத்துல் பாரியை அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் 1884 வருடம் என்பது இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வருடமாக அந்த வருடம் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டு கோணங்களிலே முஸ்லிம் சமூகம் வளர்ச்சியடைய வேண்டும், இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே அடிப்படைக்காக இரண்டு விதமான அணுகுமுறைகளை மேற்கொள்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆன்மீக ரீதியாக போஷிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை இரண்டு விதமான வழக்குகளின் மூலமாக அந்த அறிஞர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் மாப்பிள்ளை லத்தை ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கிராமத்திலே 1884 ஆண்டிலே இந்த மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள். மிக மிக எளிமையான முறையில் ஆற்றங்கரையை அண்மித்திருக்கக்கூடிய எளிமையான தோற்றத்தை கொண்ட இந்த புகாரி மஸ்ஜிதிலே ஒரே ஆசிரியரை ஒரே அதிபரை கொண்டு மிக எளிமையான முறையிலே இந்த மதரசாவை அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல் அல்லாஹ் தோற்றங்களை பார்க்கக்கூடியவன் அல்ல, ஆடம்பரங்களை பார்க்கக்கூடியவன் அல்ல, வெளிப்பகட்டை பார்க்கக்கூடியவன் அல்ல, உள்ளங்களிலே மறைந்து கிடக்கும் தூய்மையான எண்ணங்களை பார்க்கக்கூடியவன். கண்ணியமானவர்களே, அந்த தூய்மையான எண்ணத்தின் மூலமாக இந்த மண்ணிலே தூவப்பட்ட அந்த விதை இன்று விருட்சமாக வெடித்து முழு உலகுக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் கலாநிலையமாக மாறியிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மாப்பிள்ளை லத்தை ஆலிம் அவர்கள் அந்த அறிஞர் அவர்கள் இலங்கையோடு மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்கள், வியாபார நோக்கமாக இலங்கைக்கு வந்தவர்கள் என்றாலும் தன்னுடைய வியாபார பிரயாணத்தை ஆன்மீக பிரயாணமாக தன்னுடைய தாவா பிரயாணமாக அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக இந்த நாட்டிலே பல சத்தியாக்களையும் குர்ஆன் மதரசாக்களையும் மதரசாக்களையும் உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக இன்றைய மதரசா நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மதரசாவை அவர்கள் ஆரம்பிப்பதற்காக யோசிக்கிறார்கள். இந்த ஊர் மக்களிடத்திலே உதவி கோர வேண்டும். அவர்கள் தன்னுடைய ஒரு கடிதத்திலே எழுதுகிறார்கள், அரபு நாடுகளிலே மதரசாக்கள் இருக்கின்றன, இந்தியாவிலே மதரசாக்கள் இருக்கின்றன, ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக அது போன்ற மதரசாக்கள் இந்த நாட்டிலே கிடையாது, இந்த நாடு மதரசாக்களின் பக்கம் மிகப்பெரும் தேவையுடையதாக இருக்கிறது என்று அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே எழுதி இந்த ஊரிலே இருந்த முக்கியஸ்தர்களிடத்திலே அவர்கள் உதவி கேட்டு எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் இந்த மதரசாவுடைய தோற்றத்திற்காக இந்த ஊர் மக்கள், இந்த கிராம மக்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் முக்கியஸ்தர்களாக மாப்பிள்ளை நெர்பை ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கடிதத்திலும் எழுதுகிறார்கள், மதரசாவை ஆரம்பிப்பதற்காக, வழி நடாத்துவதற்காக, மேற்பார்வையை செய்வதற்காக இவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த வகையில் சையீது முஸ்தபா நதாரிஸ், சையீது உஸ்மான் நதாரிஸ், அதே போன்று ஓடையப்பா என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய உமர் லெப்பை மறைக்கார் ரஹிமஹுல்லா, இப்படியான ஆரம்ப கால உத்தமர்களின் மூலமாக இந்த மதரசா பரிபாலனம் செய்யப்படுகிறது. ஒரே அதிபராக, ஒரே ஆசிரியராக இப்ராஹிம் இப்னு முஹியுத்தீன் ஹஸ்ரத் அவர்கள் இந்த மதரசாவுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இந்த மதரசாவுடைய பொறுப்பை ஏற்றதன் பின்னால் அதனுடைய நிர்வாக குழுவினரும் அந்த ஹசரத் அவர்களும் மிக பெரும் தியாகங்களோடு இந்த மதரசாவை நடாத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். 1884 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. பக்கத்து ஊர்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே வந்து சேர ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது, பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே இந்த மதரசாவை கட்டி காக்க வேண்டும், ஆரம்பமான இந்த விளக்கு அணைந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த கிராமத்து மக்கள் தங்களால் முடியுமான அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் இந்த மதரசாவுக்கு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் பிடி அரிசி என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்துகிறார்கள். முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் உணவுக்காக அவர்கள் அரிசியை எடுக்கும் பொழுது மதரசாவுக்காக ஒரு பிடியை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த பானை நிறையும் பொழுது அந்த பானையை மதரசாவிலே ஒப்படைத்து விடுவார்கள். இந்த பிடி அரிசி திட்டத்தின் மூலமாக மதரசாவுடைய நாளாந்த செலவுகளும் ஆசிரியர்களுக்கான சம்பளங்களும் மிக சரியாக கண்காணிக்கப்பட்டன. கண்ணியமானவர்களே, ஊர் மக்களுடைய பூரணமான ஆதரவின் மூலமாக, ஒத்துழைப்பின் மூலமாக விழுந்துவிட முற்பட்ட மதரசாவை முதுகெலும்பாக நின்று வளர்த்தவர்கள் ஊர் மக்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது அன்றைய காலத்திலே ஒரு சாதாரண சம்பவமாக, ஒரு நிகழ்வாக இருந்தது, இன்று ஒரு சரித்திரமாக மாறியிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எம்ஐஎம் அமீன் அவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வை தன்னுடைய ஒரு நூலிலே எழுதி வைக்கிறார்கள். 1884 ஆண்டிலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய, முஸ்லிம்கள் பொருளாதார வளத்தோடு வாழக்கூடிய அந்த கொழும்பு மாநகரில் அல் மதரசத்துல் கைரியத்துல் இஸ்லாமியா என்ற பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது அறிஞர் சித்தலப்பை அவர்களால். என்றாலும் அந்த பாடசாலை ஆரம்பித்து ஓரிரு வருடங்களில் பணப்பற்றாக்குறை காரணமாக, பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அந்த பாடசாலை மூடப்படுகிறது. என்றாலும் அதே நேரத்திலே வெளிகாமத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாரி மதரசாவுடைய ஆசிரியர்களுக்கான சம்பளத்தையும் மாணவர்களுக்கான உணவையும் ஊர் மக்கள் பொறுப்படுத்தார்கள். இதன் காரணமாக அந்த ஊர் மக்கள் மார்க்க கல்வியையும் இந்த மதரசாவையும் எவ்வளவு மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆன்மீக கல்வியை எவ்வளவு வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த பேராசிரியர் அவர்கள் இந்த ஊர் மக்களுடைய தியாகத்தையும் தயாளத்தன்மையையும் தன்னுடைய வரலாற்று நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிடியரசு திட்டம் என்ற எளிமையான அந்த திட்டம் ஒரு காலத்திலே சாதாரண சம்பவமாக இருந்தது, ஆனால் இன்று ஒரு சரித்திரமாக மாறியிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இவ்வளவு மிகப்பெரும் தியாகங்களோடும் அர்ப்பணிப்போடும் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் 1902 ஆண்டு வரைக்கும் இந்த மதரசாவுடைய பொறுப்பை தலையிலே சுமந்திருக்கிறார்கள். 17 வருடங்களாக அந்த வருடத்திலே அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த மதரசா மீண்டும் தன்னாட ஆரம்பிக்கிறது. இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் 1902 ஆண்டிலே அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த மதரசாவுடைய வளாகத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மதரசாவுடைய வளாகத்திலே 4 கபர்கள் இருக்கின்றன. இந்த இடத்திலே அறையில் 3 கபர்கள், உமர் லத்தை மறிக்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஓடையப்பா அவர்கள், அதற்கு அடுத்ததாக மதரசாவுடைய முதல் அதிபர் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், அடுத்ததாக மூன்றாவதாக இப்ராஹிம் ஹசரத் அவர்களுடைய ஒரு மகளான ஆரிஃபா உம்மா என்ற மூன்று கபர்கள் ஓரிடத்திலே இருக்கிறது. இன்னொரு இடத்திலே ஜக்கரியா ஹசரத் அவர்களுடைய கபரும் இந்த மதரசாவுடைய வளாகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, மதரசாவுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக உழைத்தவர்கள் அதே மண்ணில் ஆறுதலாக அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் ஹசரத் அவர்களுடைய வரைவுக்கு பின்னால் இந்த மதரசாவை நடாத்திக் கொள்ள முடியாத ஒரு ஆறு வருடங்களுடைய ஏழு வருடங்களுடைய இடைவெளி காலம் ஏற்படுகிறது. மதரசாவை நடாத்திக் கொள்ள அதிபர் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது என்ற வகையில் ஆறு வருடங்களுடைய இடைவெளி காலம் இருக்கிறது. அந்த காலப்பிரிவிலே யமன் பிரதேசத்திலே இருந்து வந்த மஷூர் மௌலானா இவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த மதரசா முஹம்மது காசிம் ஹசரத் அவர்களின் மூலமாக மறுபடி ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள் அதிபராக சேவையாற்றுகிறார்கள். இந்த காலத்தில் பொருளாதாரத்திற்கு என்ன செய்யலாம் என்ற சிக்கல் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலும் இந்த மதரசா இன்னொரு தடவை வீழ்ந்துவிடக் கூடாது, இந்த மதரசா இன்னொரு தடவை வழுக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதே கிராமத்து மக்கள், அதே ஊர் மக்கள் முன்வருகிறார்கள். அந்த ஊர் மக்களுடைய தென்னந்தோப்புகளிலே இருந்து வரக்கூடிய வருமானத்திலே இருந்து ஒரு பகுதியை மதரசாவுக்கு நாங்கள் ஒதுக்கி தருவோம் என்று எமது முன்னோர்கள் முன்வந்தார்கள். அதன் காரணமாக மறுபடி இந்த மதரசா தூக்கிவிடப்படுகிறது. அவர்களுடைய சேவை காலத்தின் பின்னால் அவர்கள் விலகிச் செல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அக்குரணையைச் சேர்ந்த முஹியுத்தீன் கரீம் ஹசரத் அவர்கள் மதரசாவுடைய பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுடைய எட்டு வருட சேவையின் பின்னால் அவர்களும் விலகிச் சென்று விடுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் ஹசரத் அவர்களுடைய மகனார் அப்துல் சலாம் ஹசரத் அவர்கள் இந்த மதரசாவுடைய பொறுப்பை ஏற்கிறார்கள். இரண்டு வருடங்கள் அதிபர்களால் அவர்கள் அதிபராக இருந்து அவர்களும் விலகிக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக அதிபர்கள் வருவதும் போவதுமாக, அவர்கள் நியமனம் பெறுவதும் போவதுமாக மதரசாவுடைய நிலைமை இஸ்திரம் அற்ற ஒரு நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலேதான் இந்த ஊருக்கு ஜல்வத்து நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்களுடைய ஒரு மகனார் ஷாஹுல் ஹமீத் ரஹிமஹுல்லா இவர்கள் இந்த ஊருக்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம் இந்த மதரசாவுடைய நிலைமை தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதிபர்கள் வருவதும் போவதுமாக மாறி மாறி இந்த மதரசா தடுமாறி கொண்டிருப்பதனை அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே இந்த மதரசாவை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், வளர்ச்சி பாதையில் நடை போட வேண்டும் என்றால் வீரம் மிக்க ஒரு வாலிபர் தேவை. இந்த மதரசாவை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்வதற்காக நம்பிக்கையும் தைரியமும் வேகமும் விவேகமும் துணிவும் ஆற்றலும் உடைய ஒரு ஆலிம் அதிபராக தேவை என்று அவர்கள் தேடி வரைவிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜக்கரியா ஹசரத் அவர்களை ஷாஹுல் ஹமீத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த மதரசாவுடைய அதிபராக நியமிக்கிறார்கள். 1920ஆம் ஆண்டிலே அவர்கள் மதரசாவுடைய பதவியை ஏற்றதன் பின்னால் இதனை ஒரு பதவியாக அவர்கள் நினைக்காமல் தன்னுடைய தலையிலே சுமத்தப்பட்ட பாரிய பொறுப்பாக நினைக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு திட்டத்தின் ஊடாக இந்த மதரசாவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் கட்ட நடவடிக்கையாக மதரசாவுடைய பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 20 ரூபாவாக இருந்த மதரசாவுடைய மாதாந்த வருமானத்தை 35 ரூபாவாக அவர்கள் அதிகரிப்பதற்காக ஊர் மக்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள். அதன் காரணமாக மதரசாவுடைய வருமானம் கூடிக்கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த மதரசாவிலே ஒரு நூல் நிலையத்தை உருவாக்க வேண்டும், மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மக்தபாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நூல் நிலையத்தையும் அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். அதே போன்று நாளுக்கு நாள் பல ஊர்களிலே இருந்து, வெளியூர்களிலே இருந்தும், தூரமான ஊர்களிலே இருந்தும் மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். இடப்பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்திலே ஜக்கரியா ஹசரத் அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த மதரசாவை இன்னும் வளர்ப்பதற்காக மாணவர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாடி கட்டிடம் நிறுவப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மாடி கட்டிடத்தை அவர்கள் நிர்மாணிப்பதற்காக மிக பெரும் சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். அந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்காக அன்றைய காலத்திலே 100,000 ரூபாய் தேவை என்று மதிப்பிடப்படுகிறது. இந்த பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ஹாஜியார் ஸ்தாபனத்தார் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக பெரும் பகுதி நிதியை நாங்கள் தருவோம் என்று அவர்கள் முன்வருகிறார்கள். மீதி தொகையை நாட்டிலே இருந்த பல தனவான்களிடத்திலே வசூலுக்காக அவர்கள் செல்கிறார்கள். அந்த மாடி கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்காக ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்கள் என்னென்ன சிரமங்களை பட்டார்கள், என்னென்ன தியாகங்களை மேற்கொண்டார்கள் என்ற வரலாற்றை மர்ஹூம் சலாஹுத்தீன் பாரி அவர்கள் தன்னுடைய ஒரு நூலிலே எழுதி வைக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்கள் இந்த மாடி கட்டிடத்தை மிக வெற்றிகரமாக கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக மிக பெரும் தியாகங்களை மேற்கொண்டார்கள். அவர்கள் நேரத்திற்கு உறங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, போதிய உறக்கவில்லை, முழு வயதிலும் போதிய ஓய்வில்லை, வேலைக்கு உணவில்லை, வேலைக்கு ஆள் இல்லை. கனவிலும் நனவிலும் இந்த கட்டிடம் இந்த மதரசா உருவாகிவிட வேண்டும் என்ற கவலையோடு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாளாந்தம் வேலை செய்யக்கூடிய கூலியாட்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பதற்காக அவர்களுடைய கைகளிலே பணம் இல்லாத நேரத்திலே மாணவர்களிடத்தில் இருந்து 5 ரூபாய் 10 ரூபாய் கடனாக பெற்று கூலியாட்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களாக கூலி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு மிக பெரும் தியாகத்தின் பின்னால் இந்த கட்டிடத்தை வெற்றிகரமாக அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மர்ஹூம் சலாஹுத்தீன் பாரி அவர்கள் ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்களுடைய தியாக மனப்பான்மையை அவர்களுடைய அர்ப்பணிப்பை எழுதிய ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே அவர்கள் இந்த ஊர் மக்களுடைய அரவணைப்பையும் எழுதுகிறார்கள். ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்களுடைய அர்ப்பணிப்பை எழுதியவர்கள் ஊர் மக்களுடைய அரவணைப்பையும் எழுதுகிறார்கள். அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், மாணவர்களாகிய நாம் ஒரு பிற ஊரில் ஒரு வேற்றிடத்தில் இருப்பதாக ஒரு நாளும் நாங்கள் நினைக்கவில்லை, எங்களால் நினைக்க முடியவில்லை. பள்ளிப்பிள்ளை பள்ளிப்பிள்ளை என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த அளவுக்கு ஊர் மக்கள் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். பெற்றோர்களை பிரிந்து நாங்கள் தனிமையிலே இருந்தோம். பெற்றோர்களுடைய துணையின்றி தனிமையில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வெளிகாம முஸ்லிம் மக்களின் விருந்தோம்பல் மிக பெரும் ஆறுதலாக இருந்தது என்று தன்னுடைய ஒரு நூலிலே சலாஹுத்தீன் பாரி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக வரலாறு நெடுக இந்த மதரசாவுக்காக இதனுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப கால அதிபர்களும் ஆரம்ப கால நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களும் மிக பெரும் சேவைகளை இந்த மதரசாவுக்காக மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் இன்று உயர்ந்த நிலையை நாம் எட்டிப்பிடித்திருக்கிறோம். தௌரத்துல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸுடைய 6 கிரந்தங்களும் போதிக்கப்படக்கூடிய உயர்நிலை பீடம் மதரசாவிலே இருக்கிறது. முப்திமார்களை உருவாக்கக்கூடிய சட்டக்கலையின் உயர்நிலை பீடம் மதரசாவிலே இருக்கிறது. முஹத்தித்துகளை உருவாக்கக்கூடிய ஹதீஸ் கலையின் உயர்நிலை பீடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி வளர்ந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே எமது முன்னோர்களை எங்களால் மறந்துவிட முடியாது. இந்த மதரசாவுக்காக விதை விதைத்தவர்கள் அவர்கள் தான், இதற்காக நீரூற்றியவர்கள் அவர்கள் தான், இதற்காக தேவையான பசலைகளை காலத்துக்கு காலம் இட்டவர்கள் அவர்கள் தான். இந்த காலத்திலே நாங்கள் இந்த மதரசாவுடைய அறுவடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முன்னோர்களுடைய வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வரலாற்று தகவல்களை இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, இந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மதரசா என்பது இந்த கிராமத்துடைய மதரசா அல்ல, இந்த ஊருடைய மதரசா அல்ல, முழு இலங்கை நாட்டுடைய மிக பெரும் சொத்தாக இருக்கிறது. ஏனென்றால் யாராவது இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை யாராவது எழுத முற்பட்டால் இந்த கல்புக்கையுடைய பேர் வராமல், மதரசத்துல் பாரியுடைய பேர் வராமல் அந்த வரலாற்றை எழுத முடியாது. காரணம் என்னவென்றால், இலங்கை முஸ்லிம்களுடைய ஆன்மீகத்தையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் பாதுகாப்பதற்காக இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிக பெரும் பங்களிப்பு செய்த ஒரு கலாநிலையமாக இந்த மதரசா இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஜாமியத்துல் அஸ்ஹர், அந்த எகிப்திலே இருக்கக்கூடிய ஜாமியத்துல் அஸ்ஹரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய முதுமானி எம்ஏ பட்டப்படிப்புக்காக ஆய்வு கட்டுரை எழுதுகிறார்கள் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றி. அப்படி வரலாற்றை எழுதக்கூடிய நேரத்திலே இந்த மதரசாவுக்கு வருகிறார்கள். வந்து உங்களுடைய மதரசாவின் வரலாறு என்ன, இந்த ஊருடைய வரலாறு என்ன, ஏனென்றால் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை இந்த ஊருடைய பெயர் எழுதப்படாமல், இந்த மதரசத்துல் பாரியுடைய பெயர் எழுதப்படாமல் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை எழுத முடியாது. எழுதினால் அது குறையுள்ள வரலாறாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மதரசா என்பது இன்றைய காலகட்டத்தில் 130 வருடங்களை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். இன்னும் 100 வருடங்கள் தாண்டியதன் பின்னால் இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரிய சொத்தாக, இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய மிக பெரும் அடையாள சின்னமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம், ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம், எட்டி பிடித்திருக்கிறோம். இன்னும் முன்னேறுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. நாங்கள் அடைந்திருக்கும் நிலையை வைத்து முன்னேற்றத்தை அளந்துவிட முடியாது. மாற்றமாக எங்களோடு இந்த வழியிலே யாரெல்லாம் கால் வைத்தார்களோ, அதே காலப்பிரிவில் எந்தெந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த மதரசாக்கள் எந்த நிலைமையை அடைந்திருக்கிறார்கள், நாங்கள் எங்கிருக்கிறோம் என்று நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் 1866 ஆண்டிலே இந்தியாவிலே 2 மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 19 நூற்றாண்டின் 2 பகுதியில் அந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. தேவபந்த் என்று சொல்லப்படக்கூடிய மதரசாவும் சஹாரன்பூருடைய மதரசாவும், அந்த 2 மதரசாக்களும் இன்றைய காலப்பிரிவில் மிக பெரும் பல்கலைக்கழகங்களாக மாறியிருக்கிறது. தேவபந்திலே 3000 மாணவர்கள் படிக்கிறார்கள், சஹாரன்பூரிலே 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலே இருந்து மாணவர்கள் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் உயர்நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு 18 வருடங்களின் பின்னால் எங்களுடைய மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாணவர்களுடைய தொகை இப்பொழுதுதான் 200 அடைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம், ஆனால் முன்னேற்றம் அடைவதற்கு இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது. அந்த பாதைகளை, அந்த மைல்கற்களை நாங்கள் கடக்க வேண்டும் என்றால் ஊர் மக்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு என்றென்றும் இந்த மதரசாவுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று கல்வி தகமையும் கற்பித்தலில் ஈடுபாடும் கொண்ட ஆசிரியர்கள், அதிபர்கள் தேவைப்படுகிறார்கள். அதே போன்று தயால குணம் படைத்த, வல்லன்மை படைத்த நிர்வாகத்தினர் மதரசாவுக்கு தேவைப்படுகிறார்கள். இப்படியான ஒத்துழைப்புகள் இருக்கும் காலமெல்லாம் இந்த மதரசா எழுச்சி பாதையில் வீறு நடைபோடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த மதரசாவுக்கு எங்களால் ஆன ஒத்துழைப்புகளை, எங்களால் முடியுமான உதவிகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது இந்த ஊர் மக்களுடைய மதரசா மட்டுமல்ல, இந்த பிரதேசத்துடைய மதரசா மட்டுமல்ல, இலங்கை முஸ்லிம்களின் மிக பெரும் பாரம்பரிய சொத்தாக இருக்கிறது. இதனை பாதுகாப்பதில் இயக்க வேறுபாடுகளோ அரசியல் வேறுபாடுகளோ தனிநபர் முரண்பாடுகளோ இவைகள் அனைத்தையும் கலைந்து இந்த மதரசாவை முன்னேற்ற வேண்டும், வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒருமித்த குரலிலே உழைப்போமாக இருந்தால் மிக உயர்ந்த நிலைமையை கூடிய சீக்கிரம் எங்களால் எட்டி பிடிக்கலாம். எமது முன்னோர்கள் இதனைத்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்த நிர்வாக தலைவர்கள், ஆரம்ப காலத்தில் இருந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், ஊர் மக்கள், இந்த மூன்று தரப்பினரும் தங்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் பரிமாறிக்கொண்டதன் காரணமாக மிக உயர்ந்த நிலையை இன்று நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதே அரவணைப்பும் இதே ஒத்துழைப்பும் எவ்வளவு காலம் பாதுகாக்கப்படுமோ வளர்க்கப்படுமோ அந்த காலமெல்லாம் நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை மென்மேலும் வளர்ப்பதற்கான ஊக்கத்தை எங்களுக்கு தந்தருவானாக. யார் யாரெல்லாம் ஆரம்ப காலங்களில் நிர்வாகிகளாக, அதிபர்களாக, ஆசிரியர்களாக, ஊர் மக்களாக இந்த மதரசாவுக்கு உதவிகளையும் முத்தாசைகளையும் செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உயர்ந்த அந்தஸ்துகளை பாக்கியங்களை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக, இந்த மதரசாவை உலகத்தின் முன்மாதிரியான ஒரு மதரசாவை ஆக்கிவிப்பாயாக, மேலும் வளர்வதற்காக முன்னேற்றம் அடைவதற்கான அனைத்து விதமான வளங்களையும் சக்திகளையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.